கவிதை கனவுகளுடன் இணைந்து வரும் ஞாயிறு சிந்தனை. எனது அருமை அன்புள்ளங்களே, அருளாளர் அன்னை தெரேசாவின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு நமது ஞாயிறு சிந்தனையை இன்று ஆரம்பித்து வைக்கட்டும். இந்த நிகழ்வை அன்னை சொன்னது போலவே இப்போது செவிமடுப்போம்.
ஓர் இரவு எங்கள் துறவரை இல்லத்திற்கு ஒருவர் வந்தார். அவர் என்னிடம், தாயே, அருகில் உள்ள ஒரு குடும்பத்தில் 8 குழந்தைகள் உள்ளனர். அவர்கள் எல்லோரும் பல நாட்கள் பட்டினியாயிருக்கிறார்கள் என்று சொன்னார். நான் உடனே அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு அவ்வில்லத்திற்கு சென்றேன். அங்கு நான் கண்ட காட்சி பரிதாபமாக இருந்தது. அக்குழந்தைகள் பட்டினியால் உடல் மிகவும் மெலிந்து கண்கள் இருண்டு படுத்து கிடந்தார்கள். அந்த தாயிடம் நான் கொண்டு சென்ற உணவை கொடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்க சொன்னேன். அவர் அதை நன்றியோடு பெற்றுக்கொண்டதும் அதில் பாதி பகுதியை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார். சிறிது நேரம் கழித்து அவர் மீண்டும் வந்து குழந்தைகளுக்கு மீதம் இருந்த உணவை பரிமாறினார். அப்போது நான் அந்த தாயிடம், எங்கே அவ்வளவு அவசரமாய் பாதி உணவை எடுத்துச் சென்றீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அந்த தாய், அடுத்த வீட்டுக்கு சென்றேன், அங்குள்ளவர்களும் பல நாட்கள் பட்டினியாயிருக்கிறார்கள் என்று பதில் சொன்னார். ஓர் ஏழை மற்றோர் ஏழையுடன் உணவை பகிர்ந்து கொள்வதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. என்னை அன்று ஆச்சரியமடைய செய்தது மற்றொரு விஷயம். பட்டினியால் வாடிக்கொண்டிருந்த குடும்பத்தின் தாய், அதுவும் பட்டினியால் துடித்து கொண்டிருந்த தன் குழந்தைகளின் அழுகை குரலை தினமும் கேட்டு வந்த தாய், அடுத்த வீட்டில் உள்ளவர்களும் பட்டினியாயிருந்தனர் என்பதை தெரிந்து வைத்திருந்தாரே என்பதுதான் என்னை பெரிதும் ஆச்சரியமடைய செய்தது. பொதுவாக நாம் துன்பப்படும் போது நம்மை பற்றி மட்டுமே நமது கவனம் அதிகம் இருக்கும். அடுத்தவர்களை பற்றி சிந்திக்க நமக்கு மனமோ நேரமோ சக்தியோ இருக்காது. ஆனால் இந்த தாயிடம் நான் கண்ட பரிவும் அன்பும் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது.
அன்பு நெஞ்சங்களே, அன்னை தெரேசா பகிர்ந்து கொண்ட இந்த அனுபவம் அன்பின் ஆழத்தை இலக்கணத்தை நமக்கு சொல்லித் தருகின்றது. கிறிஸ்துவ மறையின் ஆணிவேர் அன்பு. உலகின் உண்மையான மதங்கள் அனைத்துக்குமே ஆணிவேர் அன்புதானே. இந்த அன்பு முப்பரிமாணம் கொண்டது. இந்த முப்பரிமாண அன்பை பற்றி இறைமகன் இயேசு இன்றைய நற்செய்தியில் நமக்கு சொல்லித் தருகின்றார்.
அன்பு என்பது
அன்பு நெஞ்சங்களே, இயேசுவின் அறிவுத்திறனை கண்டு வியந்த ஒரு மறைநூல் அறிஞர் இயேசுவை அணுகியதாக இன்றைய நற்செய்தி ஆரம்பமாகின்றது. அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்பது அந்த மறைநூல் அறிஞர் இயேசுவிடம் கேட்ட கேள்வி. அவரது கேள்வியில் உண்மையான தேடல் இருந்தது என்பதை உணர்ந்த இயேசு அவரிடம் கிறிஸ்துவ மறையின் மிக முக்கியமான 3 கட்டளைகளை கூறுகின்றார். அன்பு இதயங்களே, 3 கட்டளைகளா என்று நம்மில் சிலர் ஆச்சரியப்படலாம். இறையன்பு பிறரன்பு என்ற 2 கட்டளைகளைத்தானே இயேசு அளித்துள்ளார் என்ற கேள்வியையும் எழுப்பலாம். உண்மைதான், இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுவது 2 கட்டளைகள்தான். ஆனால் இயேசு கூறிய 2 கட்டளையை ஆழமாக பார்த்தால் 2 அன்புகளை பற்றி இயேசு அங்கு பேசுவதை நாம் உணரலாம். ஒருவர் அடுத்திருப்பவர் மீது அன்பு கொள்ள வேண்டும் என்று மட்டும் இயேசு சொல்லவில்லை அன்பர்களே. மாறாக ஒருவர் தன்மீது அன்பு கூறுவது போல் அடுத்தவர் மீது அன்பு கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். அடுத்தவர் மீது அன்பு கொள்வதற்கு ஓர் உருவகமாக தன்மீது கொள்ளும் அன்பை இயேசு கூறியுள்ளார். இன்னும் சிறிது ஆழமாக சிந்தித்தால் இயேசு இதனை ஒரு நிபந்தனையாக சொன்னார் என்றும் எண்ணி பார்க்கலாம். அதாவது, அடுத்தவர் மீது அன்பு கூறுவதற்கு அடிப்படையாக ஒருவர் தன்மீது முதலில் அன்பு கூற வேண்டும் என்று இயேசு கூறுவது போல் தெரிகின்றது. ஆம் அன்புள்ளங்களே, அன்பின் அரிச்சுவடி நமக்குள் ஆரம்பமாக வேண்டும். இந்த ஆரம்ப பாடங்களை சரிவர பயிலாதவர்கள், தங்கள் மீது நல்ல மதிப்பையும் அன்பையும் வளர்த்து கொள்ளாதவர்கள் அடுத்தவர் மீது அன்பும் மதிப்பும் கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்பது வீண்தானே. நம்மீது நாம் கொள்ளும் அன்பு, அக்கறை, மரியாதை என்ற அடித்தளம் சரியாக அமையவில்லை என்றால் அடுத்தவர் மீது அன்பு, ஆண்டவர் மீது அன்பு என்ற வானுயர்ந்த கோபுரங்களை நம்மால் எழுப்ப இயலாது.
அன்பின் அரங்கேற்ற திருநாளிங்கே மனமே அன்பால் உலகாள துணிவாயிங்கே அன்பால் உலகாள துணிவாயிங்கே அன்பின் அரங்கேற்ற திருநாளிங்கே
எனதருமை அன்புள்ளங்களே, நம்மீது நாம் காட்டும் அக்கறை அன்பு இவற்றை சுயநலம் என்று தவறாக முத்திரை குத்த வேண்டாம். சுயநலம் என்பது உண்மையிலேயே ஒரு சிறை. சரியான உண்மையான அன்பை சுவைக்காதவர்கள்தான் சுயநலத்தை வளர்த்து கொள்வார்கள். தன்னை பற்றிய சரியான மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் போகும்போது தன் மீது தனக்கே எழவேண்டிய உண்மையான அன்பு இல்லாமல் போகின்றது. இது ஒருவரை சுயநல சிறைக்குள் தள்ளிவிடுகின்றது. இந்த சிறைக்குள் நான் என்ற ஒருவர் மட்டுமே வாழ முடியும். அங்கு அடுத்தவருக்கோ ஆண்டவனுக்கோ இடம் இருக்காது. அன்பு இதயங்களே, உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று இயேசு இன்றைய நற்செய்தியில் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டபோது எனக்குள் ஒரு சின்ன மகிழ்ச்சி, திருப்தி. காரணம் என்ன? இந்த கட்டளையை நிறைவேற்ற என்னால் ஓரளவு முடியும் என்ற மகிழ்ச்சி அது. இயேசு தன் சீடரோடு இறுதி இரவு உணவு அருந்துகையில் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை இந்த கட்டளையை விட அதிகமான சவால்கள் நிறைந்தது. இயேசு தந்த அந்த கட்டளையை யோவான் நற்செய்தி இவ்வாறு கூறுகின்றது.
யோவான் நற்செய்தி பிரிவு 15. இயேசு தன் சீடர்களிடம் கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை.
அன்பு இதயங்களே, இயேசு என் மீது அன்பு கொண்டிருப்பது போல் நான் பிறர் மீது அன்பு கொள்ள வேண்டும் என்ற கட்டளை நான் கனவில் மட்டுமே காணக்கூடிய ஓர் லட்சியம். ஆனால் என் மீது நான் கொண்டிருக்கும் அன்பையும் மதிப்பையும் அடுத்தவருக்கு வழங்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியில் கூறியிருக்கும் கட்டளை நான் நடைமுறையில் வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சவால். உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று இயேசு கூறிய வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்தார் மறைநூல் அறிஞர். இயேசுவின் இந்த வார்த்தைகளை முற்றிலும் ஏற்றுக்கொண்ட அவர் இன்னும் ஒருபடி மேலே சென்று,
கடவுளிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார்
என்று இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். மறைநூல் அறிஞர் ஒருவர் இவ்விதம் கூறுவது பெரும் ஆச்சரியம்தான் நண்பர்களே. கோவில் சார்ந்த செயல்களும் அங்கு செலுத்தப்படும் காணிக்கைகளுமே இஸ்ரேல் மக்களின் தலைசிறந்த கட்டளைகள் என்று நம்பி அவ்விதமே மக்களையும் நம்ப வைத்தவர்கள் மறைநூல் அறிஞர்கள். அவர்களில் ஒருவர், அன்பு செலுத்துவது எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னது இயேசுவையும் வியப்படையச் செய்தது. அந்த மறைநூல் அறிஞர் மனப்பாடம் செய்த கட்டளைகளை கிளிப்பிள்ளை பாடமாக சொல்லாமல் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறை ஆட்சியை நின்று தொலையில் இல்லை என்று தன் வியப்பையும் மகிழ்வையும் வெளிப்படுத்துகின்றார்.
அன்பு வாழ்வது யாகத்தினாலே அது அறமாவது யாகத்தினாலே அன்பும் மரமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே இதை உணர்க மனிதமே.
அன்பு இதயங்களே, அன்பு செலுத்துவதையும் எரிப்பலிகளையும் இணைத்து மறைநூல் அறிஞர் பேசியது அழகான ஓர் எண்ணம். ஆழமாக சிந்தித்தால் அன்பு வாழ்வு என்பது உண்மையிலேயே ஒரு பலி வாழ்வு, தியாக வாழ்வு என்பதை உணரலாம். இத்தகைய தியாக வாழ்வை கூறும் பல்லாயிரம் சம்பவங்களை நாம் அறிவோம். அவைகளில் ஒன்று இதோ. இவ்வாண்டு ஜூலை மாதம் 3 சீனாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. டெங் ஜின்ஜியே என்ற 27 இளைஞர் ஓர் ஆற்றங்கரை ஓரமாக தன் இரு நாய்க்குட்டிகளோடு விளையாடிக் கொண்டிருந்தார். ஆற்றில் இளவயது தம்பதியரும் அவர்களின் 5 குழந்தையும் நீந்திக் கொண்டிருந்தனர். அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக இடுப்பு வளையம் போடப்பட்டிருந்தது. திடீரென அந்த குழந்தை ஆற்றில் அடித்துச் செல்லப்படுவதைக் கண்ட பெற்றோர் அலரவே இளைஞர் டெங் ஜின்ஜியே தனக்கு என்ன ஆகும் என்ற எண்ணம் எதுவும் இல்லாமல் அந்த குழந்தையை காப்பாற்ற ஆற்றில் குதித்தார். அந்த நேரத்தில் அந்த பெற்றோரும் ஆற்றின் ஆழத்துக்கு இறங்கி போகவே டெங் ஜின்ஜியே அந்த மூவரையும் காக்க வேண்டியதாயிற்று. ஆற்று நீரின் வேகம் கூடிக்கொண்டே இருந்ததால் அவர் அதிக போராட்டத்துக்கு பின் மூவரையும் கரைக்கு அருகே கொண்டு வந்து சேர்த்தார். அந்த போராட்டத்தில் அவர் தன்னுடைய சக்தியை முழுவதும் இழந்ததால் அவர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டார். ஒரு மணி நேரத்திற்கு பின் அவரது உயிரற்ற உடல் கரைக்கு கொண்டு வரப்பட்டது. அன்பு நெஞ்சங்களே, இந்த சம்பவத்தின் மிக கொடூரமான ஒரு உண்மை என்னவென்றால், அந்த இளைஞரால் காப்பாற்றப்பட்ட மூவரும் கரையை அடைந்ததும் என்ன செய்தனர்? தங்களை காப்பாற்றியவருக்கு என்ன ஆயிற்று என்பதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் கரையில் நின்று கொண்டிருந்த தங்கள் காரில் ஏறி அவர்கள் சென்றுவிட்டனர். நடந்தவைகளை பார்த்து கொண்டிருந்த மற்றொருவர் அவர்களை இடைமறித்து அந்த இளைஞனை பற்றி கேட்டபோது, எங்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டனராம். அன்பையும் சுயநலத்தையும் ஒருங்கிணைக்கும் ஒரு நிகழ்ச்சி இது அன்பர்களே. சில ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் ஒரு கண்காட்சி திடலில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல பள்ளி குழந்தைகள் அகப்பட்டனர். அந்த கண்காட்சியை காண வந்திருந்த ஓர் இளைஞர் அந்த குழந்தைகளையெல்லாம் காப்பாற்றினார். எரிந்து கொண்டிருக்கும் தீ பிளம்பிற்குள் பலமுறை அவர் சென்று குழந்தைகளை காப்பாற்றினார். இறுதியில் அந்த புகை மண்டலத்தில் மூச்சு முட்டி மயங்கி விழுந்து அவர் தீயில் கருகி இறந்தார். அன்பு இதயங்களே, அந்த சீன இளைஞருக்கும் இந்திய இளைஞருக்கும் அவர்களால் காப்பாற்றப்பட்டவர்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அடுத்த நாள் தங்கள் பெயர் நாளிதழ்களில் புகைப்படத்தோடு வரும் என்ற எதிர்பார்ப்பில் இவர்கள் இந்த தியாக செயல்களை மேற்கொள்ளவில்லை. மனித உயிர்களை, அதுவும் பிஞ்சு உயிர்களை காக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு உந்துதலால் இவர்கள் இந்த செயலை செய்தனர். தன் நண்பர்களுக்காக உயிரை தருவதை விட மேலான அன்பு இல்லை என்று இயேசு சொன்னதையும் தாண்டி இந்த இரு இளையோர் போன்று பல தியாக உள்ளங்கள் அறிமுகமே இல்லாதவர்களை காத்த முயற்சியில் தங்கள் உயிரை இழந்துள்ளனர். அன்பு இதயங்களே, சுயநலமும் அன்பும் ஒன்றுதான் என்ற எண்ணங்கள் இந்த உலகில் பெருகி வரும் இந்த வேளையில், சீன இளைஞர் இந்திய இளைஞர் போன்ற இந்த தியாக உள்ளங்கள் வழியே உண்மையான அன்பின் தெய்வீக இலக்கணத்தை நாம் இன்றும் உணர்ந்து வருகின்றோம். நம் வாழ்வை இயக்குவது உண்மை அன்பு உணர்வுகளா அல்லது சுயநல உணர்வுகளா?
விபத்தில் உழன்ற உயிரை காக்கும் ஊனம் போக்கி முழுமையாக்கும் உயிரை உவந்து நம்மை இன்று மண்ணை காக்க ஓரில் இழக்கும் இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே, இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.